வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்குள் பெட்ரோலிய எரிபொருளுடன் 20% உயிரி எரிபொருட்களை கலப்பதற்கான இலக்கு எட்டப்படும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கூடுதலாக பருப்பு வகைகளை இறக்குமதி செய்வது குறித்து ரஷ்யா ஆய்வு மேற்கொண்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. மொனாக்கோவில் நடைபெறும் மான்டே கார்லோ ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பிஜேபி மேற்கொண்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சந்திராபூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மகாராஷ்டிர மாநிலத்தில் ஆளும் பிஜேபி கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் அதிக அளவில் நேரடி அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறிய அவர், வீட்டு வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்பு, மின்னணு கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் புதிய விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள், புதிய ரயில் பாதைகள் உள்ளிட்டவை மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுடன் இணைந்து மகாராஷ்டிர அரசு சிறப்பாக செயல்படுத்தியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 43 தொகுதிகளுக்கு நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவுக்காக 15,344 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலை அமைதியாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 200 கம்பெனி துணை ராணுவ படையினர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என தெரிவித்த தலைமை தேர்தல் அதிகாரி, குறிப்பிட்ட 950 வாக்குச்சாவடிகளில் மட்டும் மாலை 4 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும் என குறிப்பிட்டார். இந்நிலையில் பல்வேறு மாநிலங்களில் 34 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதிக்கும் நாளை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய எரிபொருளுடன் உயிரி எரிபொருட்களை கலப்பதால் நாட்டிற்கு 91,000 கோடி ரூபாய் இறக்குமதி செலவினங்கள் குறையும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று 27வது எரிசக்தி தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், உயிரி எரிபொருள் பயன்பாட்டால் வேளாண் துறை மேலும் வளர்ச்சியடையும் என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்களுடன் 20% வரை உயிரி எரிபொருள் கலந்து பயன்படுத்துவதற்கான இலக்கு அடுத்த ஆண்டுக்குள் எட்டப்பட்டுவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு மாற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் எரிபொருள் தேவை 2.5 மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது ஆண்டுக்கு 450 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். இந்தியா ரஷ்யா இடையே பருப்பு வகைகள் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ரஷ்ய வேளாண் அமைச்சகத்தின் தூதுக்குழு புதுதில்லியில் ஆய்வு செய்தது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நித்தி காரேவுடன் இந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். கடந்த சில ஆண்டுகளில் மசூர் பருப்பு மற்றும் பட்டாணி வகைகளை ரஷ்யா அதிக அளவில் இறக்குமதி செய்து வருகிறது. உளுந்து மற்றும் துவரம்பருப்பையும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ரஷ்ய குழுவினர் கேட்டறிந்தனர். இந்த சந்திப்புக்கு பின் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உளுந்து, துவரம்பருப்பு, கொண்டைக்கடலை உள்ளிட்ட ரகங்களின் ஏற்றுமதியை இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் படிப்படியாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரீஃப் பருவத்தில் இந்த ஆண்டு பருப்பு வகைகளின் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 1,11,00,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
கன்னியாகுமரி கடலில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய 2 நாட்கள் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை நடத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி உரையில் இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும் என கூறியுள்ளார். ஐயன் திருவள்ளுவர் சிலை அருகே 3 பரிமாண லேசர் காட்சி நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாவட்ட நூலகங்களிலும் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு வெள்ளி விழா நாளில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புதிய மின் நிலையங்களை நிறுவவும் மாநில அரசு கோரியுள்ள 3,247 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு விரைந்து ஒப்புதல் வழங்குமாறு மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எரிசக்தித்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநில மின் நிறுவனங்களின் நிதி மற்றும் செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசின் நிதி நிறுவனங்களின் வட்டி விகிதங்களை 8% குறைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு முன் மாநில அரசின் கருத்துக்களையும் பெற வேண்டும் என்றும், அப்போதுதான் திட்ட இலக்குகள் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் காற்றாலை மூலம் உற்பத்தியாகும் சுமார் 35 GW மின்சாரத்தை மத்திய மின் இணைப்புக்கு பதிலாக மாநில வலை அமைப்புகள் வழியாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திரு செந்தில் பாலாஜி கேட்டுக் கொண்டார். இந்திய அஞ்சல் துறை சார்பில் கோவை மாவட்ட அளவிலான அஞ்சல் தலைகள் சேகரிப்பு 2 நாள் கண்காட்சி பீளமேடு பகுதியில் இன்று தொடங்கியது. இந்த கண்காட்சியை 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்ததாக கோவை கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் சிவசங்கர் தெரிவித்தார்.
கோவைபெக்ஸ் எக்ஸிபிஷன்ல 2 நாள் நடக்க போகுது. 12-13 கோயம்புத்தூர்ல இந்த எக்ஸிபிஷன்ல 150 பிரேம்ஸ்ல 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டாம்ப்ஸ் அண்ட் போஸ்டல் ஸ்டேஷனரிஸ் வச்சிருக்கோம். பள்ளி குழந்தைகள் வந்தாங்கன்னா ஸ்டாம்பை பத்தியும் அதனுடைய ஹிஸ்டரியை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அனுமதி இலவசம். அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கோம். ஒரு மொபைல் பிளானட்டோரியம் வச்சிருக்கோம். பென்சில் ஆர்ட்ல அவங்க முகத்தை வரைஞ்சிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். பசங்களுக்கு வேரியஸ் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸும் வச்சிருக்கோம். ஸோ எல்லா பசங்களும் இந்த 2 நாளை வந்து இதை பார்க்கணும்னு உங்க சார்பாக கேட்கும்.
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் உலகடா, தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
விளையாட்டுச் செய்திகள். மொனாகோவில் நடைபெறும் மாண்டே கார்லோ ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் ஜெர்மனியின் கேத்ரினா டைகோவாவை 3-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அனிருத் சந்திரசேகர், கல்யாண்டா பூனாச்சா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்குள் பெட்ரோலிய எரிபொருளுடன் 20% உயிரி எரிபொருட்களை கலப்பதற்கான இலக்கு எட்டப்படும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கூடுதலாக பருப்பு வகைகளை இறக்குமதி செய்வது குறித்து ரஷ்யா ஆய்வு மேற்கொண்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. மொனாக்கோவில் நடைபெறும் மான்டே கார்லோ ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.